SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள்.
வணக்கம் பேராசிரியர் வெங்கடாசலபதி அவர்களே.
வணக்கம்.
இப்ப ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு இளைஞர்கள் மத்தியில இந்த அளவுக்கு ஆவேசம் கோபம் எல்லாம் எழும்புறதுக்கு அடிப்படையான உள்ளார்ந்த காரணங்கள் என்னவாக இருக்க முடியும்?
இதற்கு நீண்ட கால காரணங்கள், அண்மை காலத்தில் நடந்த பிரச்சனைகள் என்று பல காரணங்கள் இருக்கின்றன. முதலில் இந்த கடந்த 10-20 ஆண்டுகளாக ஏற்பட்டு வரக்கூடிய உலகமயமாக்கல் போக்கிற்கு எதிரான ஒரு மனப்பான்மை, அதன் மூலமாக உலகமயமாக்கலின் மூலமாக செல்வ வளம் பெருகினாலும் இன்றைய இளைஞர்களுக்கு முக்கியமாக ஒரு பெரிய அடையாள சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் அயல் நாடுகளுக்கும் வெளி உலகத்திற்கும் செல்லும் போது அவர்கள் யார் என்கின்ற கேள்வி எழுந்து, அதன் தொடர்பாக தமிழ் சார்ந்த அவர்கள் மண் சார்ந்த பல அடையாளங்கள் இழப்பதான ஒரு வருத்தமும் ஒரு ஆதங்கமும் இருந்தது. அது ஒரு பிரச்சனை. தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, வட இந்தியர்கள் தமிழர்களை புரிந்து கொள்வதில்லை என்பதை பற்றிய ஒரு பிரச்சனை. அப்புறம் ஈழ பிரச்சனை என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய பொறுக்காடாத ஒரு புன்கோல் இருந்து கொண்டிருக்கிறது. கச்சத்தீவு பிரச்சனை, தமிழ் மீனவர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள், காவேரி பிரச்சனையில் இருக்கக்கூடிய செய்திகள், முல்லை பெரியாறு என்று வெவ்வேறு வகையான பிரச்சனைகள். மிக அண்மை காலத்தில் இந்த 3 மாதங்களில் செலாவணி நீக்கம் தொடர்பான பிரச்சனை மிக பெரும் ஒரு ஆற்றாமையை வந்து மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது. அனைத்தும் இணைந்து இதை போன்ற அரசியல் கோரிக்கைகளுக்காகவும் பொருளாதார கோரிக்கைகளுக்காகவும் மக்கள் எப்போதுமே ஒன்றிணைய மாட்டார்கள். பண்பாட்டு பிரச்சனைகள் சார்ந்துதான் அந்த கோரிக்கைகளை முன்வைப்பார்கள். ஜல்லிக்கட்டு என்பது அதற்கு ஏற்ற ஒரு வடிவமாக மாறிவிட்டது. ஜல்லிக்கட்டு தமிழர் பண்பாட்டினுடைய, தமிழர் வீரத்தினுடைய அடையாளமாக கடந்த ஒரு 100-150 ஆண்டுகளாக மெல்ல உருவாகி வந்திருக்கின்றது. அதை ஒரு காரணமாக முன்னிட்டு உணர்வு பூர்வமாக திரள்வதற்கு அது ஒரு காரணமாக ஆகிவிட்டது. அதுவே ஜல்லிக்கட்டு மட்டுமே அல்ல இந்த போராட்டத்தின் பின்னணி இருக்கக்கூடிய காரணம்.
இந்த போராட்டத்தை பார்த்தா பொதுவாகவே வந்து இளைஞர்களின் மாணவர்களின் கோபம் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் அரசு மீது அதிகமான கோபம் இருப்பதாக வெளியில் இருந்துபடுகிறது. உண்மையிலே அப்படி இருக்கா, அல்லது வந்து மத்திய அரசு மீதே மக்களுக்கு கோபம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவா?
இல்ல, பொதுவாக இந்தியாவினுடைய கூட்டமைப்பு அரசியலமைப்பாக இருந்தாலும் கூட இந்தியாவில வந்து மத்திய அரசிற்கு என்றைக்குமே வந்து மிக அதிகமான பலம் இருக்கின்றது. அது முழுவதும் வந்து வடநாட்டை சார்ந்ததாக இருக்கின்றது. உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ் போன்ற பகுதிகளினுடைய அரசியல் ஆதரவுக்கும் கூடுதலாக இருக்கின்றது. அந்த ஒரு பின்னணியிலே வந்து தமிழ்நாடு தொடர்பான கோரிக்கைகள் புரிந்து கொள்ளப்படவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் உண்மையாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் இரண்டுமாகவே இருக்கின்றது. ஒரு பக்கத்தில் நிதர்சனம், இன்னொரு புறத்தில் அது ஒரு பெர்செப்ஷன், இரண்டுமே இருக்கின்றன. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீர்கள் என்றால், 2 ஆண்டுகளுக்கு முன்பு மிக கடுமையான போராட்டம் இந்த ஜாட் மக்கள் வந்து ஹரியானாவில் நடத்தினார்கள். மொத்த வடநாடே வந்து ஸ்தம்பித்து விட்டது. ஆனால் அது தொடர்பான வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. ஆனால் அதே போன்ற ஒரு போராட்டங்கள் இங்கே நடந்தால் அதற்கு வேறு வகையான அழுத்தங்கள் வருகின்றன. அதே போல் காவேரி நதிநீர் பிரச்சனையிலே தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டதாக தமிழர்கள் வந்து உண்மையிலேயே வந்து ஆழமாக கருதுகிறார்கள். ஆகவே இது ஒரு பொதுவான ஒரு நிலை. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக புதிய பாஜக அரசு வந்த பிறகு இந்துத்துவம் என்பது இன்னும் வலுப்பெற்று வருவதாக மக்களுக்கு வந்து தோன்றுகின்றது. மிக முக்கியமாக அண்மையில வந்து பொங்கல் விடுமுறை என்பது விடுமுறை பட்டியலிருந்து நீக்கப்பட்டது, அது தொடர்பான ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. இதை போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆற்றாமைக்கு கூடுதலான பலம் தந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் இதனுடைய பின்னணி.
சரி, இந்த போராட்டம்ங்கிறது எப்படி வந்து ஒரு தலைமை இல்லாமல் சாத்தியமானது அப்படின்னு வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்கு. குறிப்பாக அரசியல் கட்சிகளோ நடிகர் நடிகைகளோ ஆதரவு இல்லாமலேயே இப்படி ஒரு தன்னிச்சையான எழுச்சி, தலைமை இல்லாத ஒரு எழுச்சி எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி வருதே.
இதில் பின்னணி என்று பார்த்தோம் என்றால், இந்த கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து அரசியல் தலைமையின் மீது நம்பிக்கையின்மை என்பது வந்து கூடிக்கொண்டிருக்கின்றது. எப்போது வந்து உலகமயமாக்கலுக்கு பிறகு 1991 பிறகு அரசனுடைய மையப்படுத்தப்பட்ட பலம் குறைந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது உண்மையிலே பார்த்தோம் என்றால் அரசியல் கட்சிகளுடைய செல்வாக்கும் செல்வமும் வந்து கூடிக்கொண்டே இருக்கின்றது. அவர்கள் மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு ஆழமான மனப்பான்மை வந்து மக்களிடம் கூடியிருக்கின்றது. அதுவே வந்து அரசியல் கட்சிகள், சினிமா பிரமுகர்கள் இவர்களை பற்றிய ஒரு ஏமாற்றமும் அவர்கள் மீது நம்பிக்கையின்மையும் வந்து காலந்தோறும் கூடிக்கொண்டே இருந்தது. 10-15 ஆண்டுகள் மிக அதிகமாக கூடி வந்திருக்கின்றது. இந்த பின்னணியிலே இதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு தலைமை இல்லாமல் இவ்வளவு பெரிய இயக்கம் எவ்வாறு உருவானது என்பது வந்து இன்றும் வந்து புரியவில்லை. நான் அந்த மெரினா கடற்கரைக்கு 2 நாட்களுக்கு முன்பு சென்றேன். இரவு 8 மணியிலிருந்து ஏறத்தாழ 12 மணி வரை இங்கே சுற்றி கொண்டிருந்தேன். எனக்கு அந்த இடத்தை பார்ப்பதே வியப்பாக இருந்தது. வரலாற்றிலே மட்டும்தான் நம்ம இதை படித்திருக்கிறோம். ஆனால் இப்போ நேரடியாக கண்கூடாக எந்த தலைமையும் இல்லாமல் மக்கள் கூடியிருப்பது என்பது மிகவும் வியப்பாகத்தான் இருக்கின்றது. இது ஒரு தன்னியலானது, இது தொடர்ந்து இது நீடிக்காது என்றே நான் கருதுகின்றேன். இது சமூகவியல் ரீதியாக பார்த்தால் இது ஒரு குறிப்பிட்ட தருணங்களில் தான் இப்படிப்பட்ட அணிதிரட்டல்கள் நடக்கும். ஆனால் இந்த அணிதிரட்டலின் விளைவாக ஏற்படுகின்ற மக்களுடைய மனங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம், அவர்களுக்கு வரக்கூடிய சமூக அரசியல் விழிப்புணர்ச்சி, இதெல்லாம் வந்து என்றைக்கும் இருக்கும். ஆகவே இனிவரும் அரசியலில் இதனுடைய தாக்கம் இது கட்டாயம் தொடரும் என்பது உறுதி. ஆனால் இது ஒரு அமைப்பாக திரளாது என்றும் அதே சமயத்தில் உறுதியாக சொல்லலாம்.
இப்ப ஜல்லிக்கட்டு தமிழர் பாரம்பரிய விளையாட்டு அல்லது பாரம்பரிய பண்பாட்டு கூறு என்று சொன்னாலும் கூட, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் அது நடத்தப்படுகிறது, அது தலி சமூகத்தை உள்வாங்குவதில்லை என்று திருமாவளவன் போன்றோர் கூறுகின்றார்கள். அப்படி பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு எல்லா சமூகங்களையும் உள்ளடக்கும் ஒரு விளையாட்டாக, ஒரு பாரம்பரிய பண்பாடாக மாற வேண்டும் என்கிற ஒரு கூற்றில் உண்மை இருப்பதாகப்படுகிறதா?
இல்ல, இது ரெண்டு பிரிவாக பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே உரியது என்று சொல்வது வந்து தகவல் ரீதியாக ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய பெரும் பகுதிகளில வந்து இது நடக்கின்றது. ஒரு ஏறத்தாழ 50%க்கு மேற்பட்ட பகுதிகளில ஏதோ ஒரு வடிவத்தில் மாடுபிடி என்பது நடக்கின்றது. ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு, மாடுபிடி, ஏறு தழுதல் வகை வகையாக நடைபெறுகின்றது என்பது ஒரு செய்தி. ஒரே ஒரு சமூகம் மட்டும் இதில் பங்கு கொண்டிருந்தால் இது இவ்வளவு பெரிய ஒரு விளையாட்டாக, அனைவரும் அறிந்த ஒரு விளையாட்டாக மாறியிருக்க முடியாது. எனக்கு தெரிந்த அளவிலே நான் செய்த ஆராய்ச்சியும் நான் படித்த ஆராய்ச்சியும் பல சமூகங்கள் இதில் இருக்கின்றார்கள், சில சமூகங்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பது உண்மை. விளையாட்டு என்பது சமூகத்தை பிரதிபலிப்பது. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தும் விளையாட்டிலும் வந்து பிரதிபலிக்கப்படும். ஆனால் இதில் உடைய பண்பாட்டு முக்கியத்துவம் என்னவென்றால், அது அதனுடைய எந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய அடையாளமாகவும் இல்லாமல் தமிழருடைய அடையாளமாக கணிசமான காலமாக இருந்து வந்திருக்கின்றது. இந்த போராட்டத்திற்கு பிறகு இது இன்னும் வலுப்பெற்றிருக்கின்றது. ஆகவே இப்போது நாம் செய்ய வேண்டிய, ஜனநாயக சக்திகள் செய்ய வேண்டிய செய்தி என்னவென்றால், இதில் அனைத்து பிரிவினரும், முக்கியமாக ஒதுக்கப்பட்ட பிரிவினர், விளிம்பு நிலை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித்துகள் அனைவரும் இதில் தங்களுக்குரிய உரிமையை நிலைநாட்டுவதுதான் அதற்கான ஒரு முறையாக இருக்கும் என்று நாம் நினைக்கின்றோம்.
மிக நன்றி பேராசிரியர் வெங்கடாசலபதி அவர்களே.
நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS யுவர் லாங்குவேஜ் மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.